தினம் சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பத உரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 9வது சூத்திரத்து 2வது அதிகரணத்தை தொடங்கிக் கொண்டு சிந்திக்க வேண்டும். இந்த அதிகரணமானது சூத்திரத்தினுடைய 2வது கூறாக உள்ள ஆசைதரும் உலகமெலாம் அழகைத்தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும் என்ற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு விளக்குகின்றது. அதாவது பாசஞான பசுஞானங்களை திருவருளாலே கடந்து சென்ற ஆன்மா பதிஞானம் ஒன்றையே சார்பாக கொண்டு அந்த பதிஞானத்தை தன்னுடைய அறிவிலே அந்த பதிஞான சார்பினை கொண்டு சிவத்தை தரிசித்து வருகின்றது. அப்பொழுது பழைய பயிற்சியின் காரணமாக உலகத்தோடு பயின்று வந்த பயிற்சியின் காரணமாக உலக காட்சியும் அங்கே குறுக்கிட்டு இடையூறு விளைவிக்கின்றது. அப்பொழுது அந்த அங்கு காணப்படுகின்ற உலகத்தினை காணல் நீர் போல கருதி அதன் மீது பற்றினை விட்டு அந்த பற்றை விட்ட நிலையிலே நிலைத்து இருந்தால் சிவஞான சொரூபமானது அந்த ஆன்மாவிற்கு நிலைத்த பெயராக விளங்கும். அந்த சிவஞானத்திற்கு முதலாகிய சிவமும் அந்த ஆன்மாவிற்கு தரிசனமாகி பேரானந்தத்தை தரும் என்று சொல்லக்கூடிய பாடலாகும். ஆக பிரபஞ்ச வைராக்கியம் அந்த சிவஞான பேறு பெற்ற ஆன்மாவிடம் பழைய பயிற்சியின் காரணமாக பிரபஞ்ச வாதனை தலைதூக்குமாயின் வைராக்கியத்தை பேணி அந்த வாதனையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற பாடல். அப்படி அந்த வாதனையை போக்கிக் கொண்டால் எப்படிப்பட்ட பெறுதற்கரிய பயன் அந்த ஆன்மாவுக்கு கிட்டுகின்றது என்று சொல்லக்கூடிய பாடல். நாமெல்லாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து நம்முடைய உள்ளத்தினை நம்முடைய அளவிலே நாம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறலாமோ, நாம் இப்போது இருக்கும் நிலையிலே இருந்து நாம் வந்து படிப்படியாக முன்னேறுவதற்கு இந்த பாடல் குறித்த சிந்தனை துணையாக அமையும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது இந்த பாடலை காணலாம். குறித்த அடியின் நின்று அட்டகுணம் எட்டு சித்தி கோகனதன் முதல் வாழ்வு குளவு பதமெல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழ் அடங்க வெறும் பொய்யென நினைந்திருக்க மேலோடு கீழ் இல்லான் நிறுத்துவதோர் குணம் இல்லான் தன்னை ஒருவர்க்கும் நினைப்பறியான் ஒன்றுமிலான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே என்று இந்த பாடல் அருமையாக விளங்குகின்றது. இதற்கு குருமூர்த்திகளின் பதவுரையினை அடிப்படையாக கொண்டு பதப்பொருள் காணலாம். குறித்து அடியின் நின்று, இந்த அடியின் குறித்து நின்று என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். குறித்து அடியின் நின்று என்பதை அடியின் குறித்து நின்று, அடி என்று சொல்லும்பொழுது அது திருவடி என்று பொருள்படும். இங்கே சிறப்பாக சொல்லும்போது குருவானவர் ஒரு அடையாளத்திலே சிந்தனை நிறுத்த சொல்லுவார். அந்த அடையாளம் அதை குறி என்பார்கள். ஏற்கனவே நிட்டை கூடுவதற்கு இடையூறு நேர்ந்தால் குரு உணர்த்திய குறியில் நின்று நிட்டை கூட வேண்டும் என்று ஒரு பாடல் சொல்வதை நாம் 8வது சூத்திரத்திலே பார்த்திருக்கின்றோம். அறிவதொரு குறி குருவின் அருளினால் அறிந்து என்று பார்த்தோம். ஆகவே அதைத்தான் சுவாமிகள் வந்து இங்கே நம்முடைய உரையிலேயே கையாண்டுள்ளார்கள். குருவின் அருளால் அறிவதொரு குறியின் கண் உரைத்து நின்று கொண்டு என்று பொழிப்புரையிலே நாம் காண முடிகின்றது. ஆகவே குறித்து அடியின் நின்று என்பதை அடியின் குறித்து நின்று என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது குரு அருளிய ஒரு குறியிடத்திலே ஒரு அடையாள இடத்திலே வந்து நிலைத்து நிலைத்த சிந்தனையோடு அந்த குரு உணர்த்திய குறியையே நிலைத்த சிந்தனையோடு கருதி வர வேண்டும். அதான் அது உரைத்து நிற்க வேண்டும். அந்த சிந்தனையில் அந்த குரு ஒரு குறியை உணர்த்தினார் என்றால் அதனை சிவமாக பாவிக்க சொல்லி உணர்த்துவார். அப்படி அந்த குறியிலே ஆன்மா உரைத்து நின்று தியானித்தால் அந்த குறியினிடமாக சிவபெருமான் எழுந்தருளி அந்த ஆன்மாவை ஆட்கொள்வார். அதான் போன பாடல்ல முடித்தார் இல்லையா, போன பாடல் முந்தைய அதிகரணத்து இறுதி பாடல்ல அரணை உளத்திற்கண்டு அடிகூடி பாசம் கூடாது கூடிடினும் குறித்து அடியின் நிறுத்தே என்று முடித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கு தொடங்குது. ஆகவே அடுத்த அதிகரணத்துக்கு தோற்றுவாய் செய்யும் முறையில் தான் அவ்வாறு முடித்தார் என்று உரையாசிரியர் சொன்னதை அங்கு நாம பார்த்தோம். ஐயா, மீண்டும் பிரபஞ்ச வாதனை தோன்றுமாயின் அதற்கு உபாயம் சொல்லக்கூடியது இந்த இரண்டாம் அதிகரணம். ஆகையினாலே இந்த இரண்டாம் அதிகரணத்தினுடைய தோற்றுவாயாக முதல் அதிகரணத்தை முடித்தார். ஆகவே குரு உபதேசம் செய்த நெறியிலே உரைத்து நின்று கொண்டு அப்போ பல்வேறு புவனங்களும் போகங்களும் ஆன்மாவுக்கு தோன்றுகின்றன. பழைய பயிற்சியின் காரணமாக அவற்றின் மீது பற்று எழ வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவற்றின் மீது ஆன்மா பற்று கொள்ளாமல் வைராக்கியத்துடன் விளங்க வேண்டும். எப்படிப்பட்ட புவனங்கள்லாம் தோன்றும்? சாதாரண புவனங்கள் அல்ல. 36 தத்துவங்களிலே 224 புவனங்கள் உள்ளன. அதை உரையாசிரியர் கூறுவார், காலாக்கினி புவனம் முதல் அனாதிரச புவனம் வரை என்று சொல்வார்கள். இந்த முதல் புவனம் கீழே இருந்து வரும்போது பிருதிவி தத்துவத்தை தொடங்கி நாத தத்துவம் வரை, கடைசியா இருப்பது காலாக்னி புவனம், மேலே இருப்பது அனாதிரச புவனம். இந்த புவனங்களுக்கு இடையே தான் எல்லா புவனங்களும் அடங்கியுள்ளன. எவ்வகைப்பட்ட புவனமா இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு சான்றுகள் சொல்கின்றார் பாடல்ல. அட்டகுணம் 8 சித்தி கோகநதன் முதல் வாழ்வு குளவு பதம் எல்லாம் என்று சொல்கின்றார். அட்டகுணம் 8 சித்தி என்று சொன்னால், 8 சித்தி என்பது அட்டமா சித்தி. 8 சித்தி என்பது அட்டமா சித்தி. அதற்கு முன்னால் அட்டகுணம்னு சொல்லியிருக்கிறார். அட்டகுணம்னா என்ன அர்த்தம்னா, என் மடங்கு குண சிறப்புடைய அட்டமா சித்தி என்று சொல்கின்றார். எதை விட என் மடங்கு சிறப்புடைய என்பதை உரையாசிரியர் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது பைசாச புவனங்கள் என்று இருக்கின்றன புவனங்கள், பைசாச புவனங்களிலே அட்டமா சித்திகளை பெறலாம். ஆக பைசாச புவனங்களிலே பெறத்தக்க அந்த அட்டமா சித்திகளை விடவும் 8 மடங்கு ஏற்றமுடைய அட்டமா சித்திகளை உடையது பிரம்ம பதம். பிரம்மா நான்முகன் இருக்கின்றாரே, அவரைத்தான் கோகநதன் என்று சொன்னார். கோகநதம் என்பது தாமரை, அவர் தாமரையிலே இருப்பதனால் அவருக்கு கோகநதன் பேர். கோகநதன் சொன்னது பிரம்மாவை குறித்தாலும் இங்கு ஆகு பெயரா பிரம்மாவுடைய பதத்தை குறிக்கின்றது, பிரம்ம பதம். இந்த பிரம்ம பதத்துக்குரிய அட்டமா சித்திகள் எப்படிப்பட்டவை அப்படின்னு சொன்னா, பைசாச புவனத்து அட்டமா சித்திகளை விட 8 மடங்கு ஏற்றமுடையவை, அந்த 8 மடங்கு குணங்களிலே ஏற்றமுடையவை என்பதைத்தான் அட்டகுணம் 8 சித்தி என்று இந்த பாடலிலே கூறியுள்ளதாக உரையாசிரியர் நமக்கு தெரிவித்து வருகின்றார்கள். ஆக அட்டகுணம் என்று சொன்னால் என் மடங்கு ஏற்றமுடைய குணம், எதை விடவும் என் மடங்கு ஏற்றமுடையதுன்னா பைசாச குணங்களிலே பெறத்தக்க அட்டமா சித்திகளை விடவும் என் மடங்கு குண ஏற்றமுடைய 8 சித்தி அட்டமா சித்தி. பைசாச குணங்களே அட்டமா சித்திகள் பெறலாம். பிரம்மபதத்துக்கும் அட்டமா சித்திகள் உண்டு, ஆனால் பைசாச குணத்து அட்டமா சித்திகளை விட பிரம்மபதத்துக்குரிய அட்டமா சித்திகள் 8 மடங்கு ஏற்றமுடையவை. அப்படிப்பட்ட பிரம்மபதத்துக்குரிய அட்டமா சித்திகள் அங்கு ஆன்மாவுக்கு தோன்றினாலும் சரி, அவை புலப்பட்டாலும் சரி, அவற்றின் மீது பற்று வைக்க கூடாது. அவை முதலாக சொல்கின்றார், அந்த பிரம்மபதம் முதலாக எந்த பதத்தின் மீதும் ஆன்மா பற்றுக்கொள்ளக் கூடாது. கோகநதன் முதல், முதல்னா அது முதல், அது முதல் தொடங்கி வாழ்வு குளவு பதம் எல்லாம். இங்க வாழ்வுன்னு சொன்னது போக்கிய பொருள்களை சொன்னார். அருமையான மாட மாளிகைகள், திவ்ய அதாவது தேவலோக பெண்டிர், இவையெல்லாம் சேர்ந்த அந்த போக்கியம், அதைத்தான் வாழ்வுன்னு. நிறைய போகங்கள் ஒருவர் கிடைத்திருக்கு, போக்கிய பொருள்கள் நிறைய கிடைச்சிருக்குன்னா அவனுக்கு நல்ல வாழ்வியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த போக்கிய பொருள்களையே வாழ்வுன்னு சொல்ற வழக்கு நம்ம பேச்சு வழக்கில் கூட இருக்குது. ஆகவே அது வந்து போக்கிய பொருள்கள் எல்லாம் குணமாகவும் வாழ்வை குணியாகவும் சொல்லலாம். அப்படி சொல்லும் போது இங்க வந்து அந்த போக்கிய பொருள்களாகிய குணத்தை சொல்ல வேண்டிய இடத்துல வாழ்வுன்னு குணிய சொல்லியிருக்கு. அதான் குணம் குணியாக உபசரிக்கப்பட்டது விசேடவர் எழுதுவார், அப்ப பாத்துக்கலாம். ஆகவே இங்க வந்து வாழ்வு குளவு பதம் என்று சொன்னால், வாழ்வுங்கிறது போக்கிய பொருள்கள், தேவலோக அறம்பெயர், அதி விசித்திரமாகிய மாட மாளிகைகள், இவற்றை இந்த போக்கியங்களை தான் வாழ்வுன்னு சொன்னார். வாழ்வு குளவு பதம்னா இந்த போகங்கள் எல்லாம் நிறைந்து அழகாக விளங்கக்கூடிய பதங்கள், பிரம்மபதம் முதற்கொண்டு மற்ற பதங்கள், இந்த பதங்கள் எல்லாம் வெறுத்து இவற்றின் மீது ஆன்மா வெறுப்பு கொள்ள வேண்டும். ஏன்னா ஆன்மாவுக்கு திருவடி பேர் ஒன்றில்தான் விருப்பம் இருக்கணும். எந்த ஆன்மாவுக்கு என்று சொன்னால், கேட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாவுக்கு. சிவபெருமானே ஞானாசிரியனாக எழுந்தோடி வந்திருக்கின்றார். அவரிடம் கேட்டல் ஞானத்தை பெற்ற ஆன்மா சிந்தித்தல் ஞானத்திலே ஈடுபடுகின்றது. ஆகவே சிந்தித்த பொருளை தெளிவதிலேதான் அந்த ஆன்மாவுக்கு வேட்கை இருக்க வேண்டுமே ஒழிய, அதற்கு இடையூறு செய்யும் விதத்திலே இருக்கக்கூடிய ஏனைய போகங்களில் எல்லாம் ஆன்மாவுக்கு வெறுப்பு தான் வர வேண்டும். அதான் அவற்றையெல்லாம் வெறுத்து என்று சொல்கின்றார். கோகநதன் முதல் வாழ்வு குழவு பதமெல்லாம் வெறுத்து, பதம் எல்லாம்னு சொன்னதுனால எவ்வகை பூனத்தில் உள்ள எப்படிப்பட்ட பதங்களையும் வெறுத்து. அந்த அந்த இடத்துல தான் உரையாசிரியர் சொல்வார், காலாக்கினி பூவனம் முதல் அனாதிருஷ்ட பூவனம் வரை ஈராக இல்லையா, எவ்வகைப்பட்ட பூவனமும் எவ்வகைப்பட்ட பூவன போகங்களையும் வெறுத்து. வெறுப்பதற்கு அங்க வந்து காரணம் அழகா சொல்லுவார், என்னன்னா ஏற்கனவே அனுபவித்து முடித்தவை, ஆகவே அவற்றை அனுபவித்தால் அவற்றில் ஒரு நிறைவும் இருக்காது, மீள மீள அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டியதான், நிறைவு காணவே முடியாது, அதுல வந்து ஒரு நிறைவு என்பதே கிடையாது உலக போகங்கள்ல. அதனாலதான் ஆரா இயற்கை அவா என்று திருவள்ளுவர் பெருந்தகை கூறுவார், அந்த அவா இருக்கின்றதே அதுக்கு ஒரு நிறைவு என்பதே வராது, ஆகவே அது நீத்தற்குரியது என்று கூறுவார். அதனால அவையெல்லாம் எப்படி வெறுப்பு வரணும்னா அதை எப்படி நோக்கணும் என்றால், காண்ட சோறாக கருதி அருவறுத்து என்று சொல்வார். பாடல கூட வெறுத்து நிற்கிறது, அருவறுத்து என்று இன்னும் வந்து வலியுறுத்தி சொல்வார் உரையாசிரியர். காண்ட சோறு ஏற்கனவே உண்டு வந்து வாந்தி எடுத்த உணவு, அதை கண்டால் எப்படி ஒரு வெறுப்பு வருமோ அதுபோல் இந்த பல்வேறு பதங்களில் உள்ள போகங்களை எல்லாம் கண்டு ஆன்மா வெறுக்க வேண்டும். அப்பதான் அதுக்கு திருவடி பற்று வந்து அந்த திருவடி வேட்கைக்கு வந்து இது இடையூறு செய்யாமல் இருக்கும். திருவடி வேட்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த உலக வேட்கையும் தோன்றுச்சுன்னா அங்கும் இங்கும் ஆகி அலமறுதல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ ஒரு தெளிதல் ஞானமே வந்து அந்த தெளிதல் ஞானத்தை ஆன்மா எட்ட முடியாமல் போயிடும், சிரமமாயிரும். அதனால இங்க வந்து ஆச்சாரியர் வந்து உபதேசிக்கின்றார், உலக வாதனை தோன்றும் போது அதனை எப்படி அந்த உலகத்தை காண வேண்டும் என்று சொன்னால், காண்ட சோறாக கண்டு அருவறுக்க வேண்டும், மேலும் அவையெல்லாம் ஒடுங்குகின்ற சங்கார காலத்திலே இந்த பதங்கள் புவனங்கள் இவையெல்லாம் ஒடுங்கக்கூடிய சங்கார காலத்தில் அவையெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும். காரண ரூபத்திலே முதல் காரணத்திலே ஒரு அழகிய குடம் இருக்கின்றது, அதிலே பல சித்திர வேலைப்பாடுகள் இருக்கின்றன, ஆனால் அது உடைந்து போய்விட்டது என்று சொன்னால் இல்லையா, அது மண்குடமாக இருந்தால் அது உடைந்து போய்விட்டது என்று சொன்னால் மண்ணாக போய்விடும். அப்போ அதனுடைய அழகெல்லாம் அங்கே தோன்றுமா, இருந்தும் இல்லாத ஒரு சூக்ம நிலையை அது அடைந்து விட்டது. அதுபோலத்தான் ஆறு அத்துவாக்களுள் பட்ட எவ்வகை தத்துவ புவனங்களும் மகாசங்கார காலத்திலே காரண ரூபத்தில் ஒடுங்கி அவை வந்து இருந்தும் இல்லாத நிலையை அடைந்துவிடும். ஆகையினால் அதுதான் சொன்னார், நெறி அறுவகையும், நெறி என்றால் வழி, அதுதான் அத்துவா. ஆறு அத்துவாக்கள் எட்டாம் பார்த்தோம், நெறி அறுவகையும் ஆறு அத்துவாக்களை சொல்லிட்டா எல்லா புவனங்களும் போகங்களும் அவற்றுக்குள்ள அடக்கம், அதான் நெறி அறுவகையும் மேலோடு கீழ் அடங்க. மேலோடு கீழ்னா இந்த அத்துவாக்களுக்கு வந்து மேல் எல்லை கீழ் எல்லை உண்டு, என்ன ஆறு அத்துவாக்கள், ஆக சொல்லுலகம் மூன்று, பொருளுலகம் மூன்று, எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை, இவையெல்லாம் வந்து ஏகதேசமானவை, இடவரையறைக்கு உட்பட்டவை, அதான் மேலோடு கீழ் என்று சொன்னார். மேலோடு கீழ் அடங்க வெறும் பொய்யென நினைந்திருக்க, நெறி அறுவகையும் அதாவது ஆறு அத்துவாக்களும் மேலோடு கீழ் அடங்க, இதனுடைய மேல் எல்லை கீழ் எல்லை வரை எல்லா அத்துவாக்களுமே எப்படிப்பட்டவை, அடங்க மகாசங்கார காலத்திலே இவை வந்து ஒடுங்கி போக வெறும் பொய், அந்த நிலையிலே அவை வந்து சூக்குமமாக இருக்கின்றது என்று சர்க்காரியவாத அடிப்படையிலே சொல்லலாம். ஆனால் அப்படி இருப்பதனால் நமக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. காரியரூபமாக விளங்கும் போதுதான் பயன், ஆனால் காரியரூபத்திலே அவை நிலைத்திருப்பதில்லை, அவை வந்து சங்கார காலத்திலே காரண நிலைக்கு ஒடுங்கிவிடும், அப்போது அவை இருந்தும் இல்லாத நிலைதான். ஆகையினாலே வெறும் பொய் என நினைந்திருக்க, அவற்றை பொய் என்று கருதி பொய்ப்பொருளை எப்படி இல்லாத பொய்ப்பொருளை, முயல் கொம்பு ஆகாய தாமரை போன்ற இல்லாத பொய்ப்பொருள்களை பற்றி நாம் எப்படி சிந்திப்பதில்லையோ, அதுபோலவே உலகப் பொருள்களை பற்றியும் இந்த நிலையில் உள்ள ஆன்மா சிந்திக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இல்லாத பொருள்கள் அவை என்றுமே இல்லாதவை, முயல் கொம்பு ஆகாய தாமரைலாம், இந்த இருக்கின்ற இந்த காரிய பிரபஞ்சங்கள் அவற்றில் உள்ள போகங்கள்லாம் சங்கார காலத்திலே இருந்தும் இல்லாத நிலை தான் அடைகின்றன, சூப்ப நிலையை காரண நிலையை ஒடுங்கி விடுகின்றன, இருந்தும் பயன்தராமல் போவதால் இல்லாதது மாதிரி தான். ஆகையினாலே அந்த இல்லாத பொய்ப்பொருள்கள் போலவே இவற்றை பற்றி சிந்திக்காமல் வெறுத்துவிட வேண்டும். ஆகையினாலே வெறும் பொய் என நினைந்திருக்க, அப்போ அப்படி இவற்றை பொய் என்று கருதி இவற்றின் மீது பற்றை விட்டால்தான் அங்கே ஞானஸ்வரூபம் விளங்கி தோன்றும். அந்த ஞானஸ்வரூபம் இருக்கின்றதே இந்த சிவஞானம், அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சங்களின் தன்மைக்கெல்லாம் மாறுபட்ட தன்மை கொண்டது. அதைத்தான் சொல்கின்றார், சொல்ல தொடங்குகின்றார், மேலோடு கீழ் இல்லான், இந்த சிவஞானத்தை சொல்லும் போது இங்க அது சிவபிரானை சொல்கின்றார், வந்து அது சிவஞானத்தை குறிக்கும். அது அக்னிக்கும் சூடுக்கும் வேற இல்லை, குணம் குணிதான். அதனால சிவமாகவே சொல்கின்றார். மேலோடு கீழ் இல்லான், மேல் கீழ் என்ற எல்லை இல்லாத பொருள். அப்ப அந்த அத்வாக்களை சொல்லும் போது மேலோடு கீழ் அடங்க, மேல் கீழ் எல்லைகள் உடையவை இந்த அத்வாக்கள். அதுக்கு மாறுபட்டது பரம்பொருள், அதனால மேலோடு கீழ் இல்லான் என்றார். நிறுத்துவதோர் குணம் இல்லான் அடுத்த சொன்னார், நிறுத்துவதோர் குணம் இல்லான். மாயா காரிய பொருள்களுக்கெல்லாம் வந்து இந்த மாயா குணங்கள் உள்ளன, அந்த மாதிரி குணங்கள் எதுவும் இல்லாம இருக்கிற பொருள் பரம்பொருள், அருள்குணம் தான். இதுக்குள்ள குணம் வேற அருள்குணம், அந்த மாயா குணங்கள் பரம்பொருள் கிடையாது. அதான் நிறுத்துவதோர் குணம் இல்லான், தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியான் என்றால் சுட்டறிவினாலே நினைப்புனா இங்க சுட்டறிவு, சுட்டறிவுக்கு அறியவன். ஆனா உலக விடயங்கள் எல்லாமே சுட்டறிவு, சுட்டறிவால் அறியத்தக்கவை. ஆகவே எல்லா வகையாலும் உலகத்தோடு மாறுபட்ட தன்மை கொண்டு விளங்கக்கூடியது பரம்பொருள். அதான் வந்து திருமுறைகளில் விகிர்தன் என்று ஒரு பெயர் இடம்பெறும் சுவாமிக்கு, அதுக்கு மாறுபட்ட இயல்புடையவன் என்று பொருள் சொல்வார்கள் உரையாசிரியர்கள். ஆகையினாலே அந்த உலகமானது மேல் கீழ் என்று எல்லைகளை உடையது, மாயா குணங்களை உடையது, சுட்டறிவால் அறியத்தக்கது. இந்த மூன்று பண்புகளுக்கும் நேர்மாறான பண்பு பரம்பொருளுக்கு. மேலோடு கீழ் எல்லை இல்லாதது, நிறுத்துவது ஒரு குணம் இல்லாதது, சுட்டறிவால் அறிவதற்கு அரியது, அதான் நினைப்பறியது. ஆகையினாலே ஒன்றுமிலான், எந்த சார்பும் அற்றது சிவபரம்பொருள், எந்த சார்பும் அற்றது, நிராதாரமான பொருள். தெளிதல் ஞானத்தை சொன்ன பாடலே பார்த்தோம் எட்டாம் சூத்திரத்தில், நிராதாரமான பொருள், எந்த பொருளும் அது சார்ந்து இருக்காது. எல்லா பொருளுக்கும் அந்த சிவபரம்பொருள் தான் சார்பா இருக்குமோ ஒழிய சிவபரம்பொருள் எந்த பொருளையும் சார்ந்திருக்காது. அதான் ஒன்றுமிலான் சொன்னார். இந்த மாதிரி இதுக்கு நேர்மாறான, உலகத்துக்கு நேர்மாறான பண்புகளை உடையது சிவபரம்பொருள். ஆகையினாலே உலகத்திலும் பற்று வைத்து சிவத்திடமும் பற்று வைக்கிறது என்பது அது வந்து பொருந்தாத ஒரு சிந்தனை. ஏன்னா உலகத்தினுடைய இயல்பு வேறு, சிவத்தினுடைய இயல்பு வேறு, நேர்மாறான இயல்புகள் வேறு வேறு மட்டுமில்லை, நேர்மாறான இயல்புகள். அப்ப நேர்முரணான இயல்புகள் கொண்ட ரெண்டு பொருளிடத்தில் எப்படி பற்று வைக்க முடியும்? அதனால உலகப்பற்றை வந்து விட்டால்தான் அதற்கு அந்த உலகத்திற்கு நேர்மாறான இயல்புடைய சிவபரம்பொருள் அங்க வந்து அந்த ஆன்மாவிடத்திலே எழுந்தருளும். இந்த சிவஞானம் அப்பந்தான் ஆன்மாவிடத்தில் நிலைத்திருக்கும், அந்த ஞானத்துக்கு முதலாகிய நியாயமாகிய சிவம் எழுந்தருளும் என்று கூறுகின்றார் சொல்றார். அந்த அப்படி மேலோடு கீழ் இல்லாதவனாகவும் நிறுத்துவதொரு குணம் இல்லாதவனாகவும் தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியவனாகவும் ஒன்றுமிலான் ஒரு சார்பும் இல்லாதவனுமாகிய அந்த சிவபரம்பொருள் நேர்பட வந்து உள்ளே இந்த ஆன்மாவிடத்திலே நேரடியாக எழுந்தருளி உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி, அதாவது இந்த ஞானஸ்வரூபம் தான் தோன்றுகிறது. அந்த ஞானஸ்வரூபத்தை பெற்றவுடனே ஆன்மாவுக்கு அந்த ஞானத்தின் மீது நிறைய அன்பு பெருகும். உலகப்பற்றை விட்டு சிவஞானத்திலேயே வேட்கை கொண்டிருக்கின்ற ஆன்மாவுக்கு சிவஞான பேறு கிட்டுகிறது. அந்த சிவஞான பேற்றின் மீது ஆன்மாவுக்கு அன்பு பெருகுகிறது. சிவஞானம் எப்படிப்பட்டது என்றால் உலக இயல்புகளுக்கு மாறானது. அதை விலக்கணம் என்று சொல்லாலே உரையாசிரியர் குறிப்பிடுவார். விலக்கணம் என்பது மாறுபட்ட தன்மை, உலக இயல்புக்கு மாறுபட்ட தன்மை. அதைத்தான் உலகங்களை வந்து சொல்லும்போது மேலோடு கீழ் என்று சொன்னவர் சிவத்தை சொல்லும்போது மேலோடு கீழ் இல்லான் அந்த மாறுபட்ட தன்மையை பெற வைத்தார். மேலும் நிறுத்துவது ஒரு குணம் இல்லான், தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியான், ஒன்றுமிலான் போன்ற பண்புகளாலும் பிரபஞ்சத்திற்கு மாறான பண்புகள் அந்த சிவஞானத்திடம் இருப்பது குறிப்பிடப்பட்டது. அப்படி பிரபஞ்ச லட்சணத்திற்கு மாறான லட்சணமுடைய சிவஞான சொரூபம் ஆன்மாவிடத்திலே விளங்கி தோன்றும். அந்த சிவஞானத்தை பெற்ற ஆன்மா வந்து மிகுந்த ஏழையாக இருக்கின்ற ஒருவர், ஒரு பெரிய ஒரு வறுமையிலே சிக்கி தவிக்கின்ற ஒருவனுக்கு வந்து பெரும் நிதி வாய்த்தால், பெரும் செல்வம் வாய்த்தால் அவனுக்கு எப்படி அந்த செல்வத்தின் மீது ஒரு பற்று வருமோ அது மாதிரி ஒரு பேரன்பு அந்த சிவஞானத்திடம் வருகின்றது. ஏன்னா சுட்டறிவை தவிர வேறு அறிவிலே பழகாமல் ஆன்மா இருந்து வந்தது. இப்பந்தான் வியாபக அறிவினை அருளக்கூடிய சிவஞானம் அந்த ஆன்மாவுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இதுவரை தான் சிறிதளவும் பெறாத ஒரு பெருஞ்செல்வம் இப்பொழுது வந்திருக்கின்றது என்று சொல்லி அதன் மீது வறியவர்க்கு நிதி வாய்த்தால், அந்த நிதியின் மீது அந்த வறியவர்க்கு எவ்வளவு காதல் பெருகுமோ அதுபோல ஒரு பேரன்பு இந்த ஆன்மாவுக்கு சிவஞானத்தின் மீது பெருகுகின்றது. அந்த பேரன்பு பெருகும் போதுதான் அந்த சிவஞானத்துக்கு முதலாகிய சிவம் வந்து அங்க எழுந்தருளும் என்று சொல்கின்றார். ஆகவே சிவபெருமான் வந்து சிவஞானத்தை அருளி அதன் மீது அந்த ஆன்மாவுக்கு பொறுப்பறிய பேரன்பையும் பெருகச் செய்து, அதான் பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன், அந்த அன்பின் வழியே புகுந்திடுவான். எங்குமிலா போகத்தை புரிந்தே, இதுவரை பார்த்தத எத்தனையோ புவன போகங்கள் இல்லையா, அத்தனையும் இந்த ஆன்மா விட்டுத, விட்டதனால இந்த ஆன்மா பெற்றது என்ன? இத்தனை போகங்களையும் வேண்டாம் வேண்டாம் விட்டுட்டு, எவ்வளவு இன்பங்கள் உலகத்தில் இருக்கின்றன, அத்தனையும் வேண்டாம் விட்டு ஆன்மா பெற்றது என்னன்னா அதுதான் முடிக்கிறார் சொல்லி. எங்குமிலா போகம், வேற எந்த உலகத்திலையும் கிடைக்காத பேரின்பம் இந்த ஆன்மா கிடைக்கிறது. இத்தனை பற்றுகளையும் விட்டதனால இதுக்கு பெரிய லாபம் தான். மற்ற பற்றுகளை அது கொண்டிருந்தால் அதுக்கு இந்த பெரிய பேரின்பம் கிடைக்காம இழப்பு தான் உண்டாயிருக்கும். ஆகவே ஆன்மாவுக்கு எது லாபம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் ஆன்ம லாபம்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. எங்குமிலா போகம், எங்குமிலா போகம்னா செங்கன் அவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் என்று வாதவுரடிகள் அருளி செய்தது போல எங்குமிலா போகத்தை புரிந்தே நே பூர்ந்திடுவன் என்று சொன்ன. இப்போ நாம வந்து பொழிப்புரையை பார்க்கலாம். குருவின் அருளால் அறிவதொரு குறியின் கண் உரைத்து நின்று கொண்டு காலாக்கினி புவனம் முதல் அனாதிரச புவனம் ஈராயுள்ள எவ்வகைப்பட்ட புவனமும் இதற்கு முன் அனுபவித்து கழித்தமையின் காண்ற சோறு எனக் கண்டு அருவறுத்து விட்டு, எல்லா வகை புவனங்களையுமே காண்ற சோறாக கண்டு அருவறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த இடத்துல வந்து அந்த அட்டகுணம், எட்டு சித்தி, கோகநதன் முதல் வாழ்வு குளவு பதம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பொருளை வந்து பதப்பொருளா இங்க பொழிப்புரையில சொல்லல, விசேட உரையில சொல்லியிருக்கிறாங்க. பொழிப்புரையில தொகுத்து எவ்வகைப்பட்ட புவனமா இருந்தாலும் சரி அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த பிரம்மபதம் உள்ள புவனம்னா அதுல அடங்கியிருக்கும். பைசாச புவனத்தை விட எண்மடங்கு ஏற்றமுடைய அட்டமா சித்திகளை கொண்டது பிரம்மபதம்னு பார்த்தோம். அது முதற்கொண்டு பல அழகிய விசித்திர மாட மாளிகைகள், திவ்ய மகளிர் எல்லாம் பெற்ற போகங்கள்லாம் பதங்கள்லாம் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் உள்ளடக்கி தொகுத்து சொல்லிட்டார் பொழிப்புரையில. எவ்வகைப்பட்ட புவனமும் சொல்லிட்டார். விசேட உரையில அந்த அட்டகுணம் எட்டு சித்திக்கெல்லாம் பொருள் சொல்லியிருக்காங்க. அதை நான் ஏற்கனவே பதவுரை பார்க்கும்போது சொன்னேன். ஆகவே காலாக்கினி புவனம் முதல் அனாதிரச புவனம் ஈராயுள்ள எவ்வகைப்பட்ட புவனமும் இதற்கு முன் அனுபவித்து கழித்தமயிர் காண்ற சோறு எனக் கண்டு. அப்ப எல்லா புவனங்களையும் ஆன்மா காண்கின்றது என்று சொன்னால் அந்த ஆன்மாவுக்கு வந்து எல்லா புவனங்களையும் கடந்துதான் இந்த சிவஞான பேர் வரும் நிலைமைக்கு வந்திருக்கிறது. அனைத்து தத்துவங்களையும் தரிசனம் பண்ணிதான் தத்துவங்களை பற்றை விட்டு அந்த தத்துவ சுத்தி அடையணும். சுத்தி என்பது பற்றை விடுதல் என்று பொருள்படும். ஆகவே தத்துவ சுத்தி, தத்துவ புவனங்களில் பற்றை விட வேணும்னா தத்துவ அந்த தத்துவ சுத்திக்கு முன்னால தத்துவ தரிசனம் நடக்கும். அப்ப எல்லா புவனங்களும் இது கண்டதுதான் இல்லையா? ஆமா, அதை கண்ட ஒரு வாதனை காரணமாக திரும்ப அது காட்சிக்கு வருகின்றது. ஞான சுரூபத்தை பெறத்தக்க நிலையிலும் இந்த மறுபடி இந்த உலக காட்சி வருகின்றது. வரும்போது ஏற்கனவே அனுபவித்து கழித்தமையில் அவற்றையெல்லாம் காண்ட சோறாக கண்டு அறிவறுத்து விட்டு அறுவகை அத்துவாவுட்பட்ட மூவகை பிரபஞ்சமும், அதாவது சுத்த பிரபஞ்சம், சுத்த தத்துவங்களில் உள்ள பிரபஞ்சம், அப்புறம் மிச்சிர பிரபஞ்சம், இது வித்யாதத்துவங்களில் உள்ள பிரபஞ்சம், கலப்பு, சுத்த அசுத்த கலப்பு, அப்புறம் அசுத்த பிரபஞ்சம், இது மூவகை பிரபஞ்சமும் ஆறு வகை அத்துவாக்கள் கூட அடங்கியிருக்கின்றன ஏற்கனவே படிச்சிருக்கோம். அறுவகை அத்துவாவுட்பட்ட மூவகை பிரபஞ்சமும் காரண ரூபத்தில் சிறிதும் காணப்படாமையால், மகாசங்கார காலத்தில் அறுவகை அத்துவாக்கள் உள்ள மூவகை பிரபஞ்சமும் முதல் காரண மாயையிலே ஒடுங்கிவிட்டால் அப்புறம் என்ன பிரபஞ்சம் இருக்கு, என்ன பதம் இருக்கு, என்ன போகம் இருக்கு, ஒன்றும் கிடையாது இல்லையா? காரண ரூபத்தில் சிறிதும் காணப்படாமையால் பித்திகை வடிவம் காண்போர்க்கு இந்த ஓமை வந்து உரையாசிரியரே வருவித்து சொல்வது, மூல பாடத்தில் இல்லை, உரையாசிரியர் மேலும் விளக்கும் பொருட்டு ஓமை வருவித்து சொல்கின்றார். பித்திகை வடிவம் காண்பார்க்கு, பித்திகை என்றால் சுவர், சுவருடைய வடிவத்தை சுவராக காண்பவர்களுக்கு சுவரில் வரைஞ்சிருக்கிற சித்திரம் வந்து அவர்களுக்கு வந்து தோன்றாது, அதுதான் சொல்றார். அது மாதிரி மாயை என்று காண்பவர்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு போகங்களும் தனித்தனியே விளங்கி தோன்றுவதில்லை. அதான் பித்திகை வடிவம் காண்பார்க்கு காணப்படாதாய் அதன் கண் மறைந்த சித்திர வடிவம் போல. இந்த மாயாகாரியங்களை எல்லாம் மாயாகாரியம் என்று ஒரே நோக்காக கண்டு ஒன்றாக காண்பதுவே காட்சி என்பார்கள். அதுபோல இவற்றையெல்லாம் மாயாகாரியம் என்று ஒரே நோக்காக கண்டு சங்கார காலத்திலே காரண ரூபத்தை சிறிதும் தெரியாமல் ஒடுங்கி போகக்கூடியது என்ற அந்த ஒரே கருத்தோடு எவ்வகை புவனத்து எவ்வகை பதத்தையும் கண்டு இல்லையா, அப்படி கண்டால் அந்த சுவராக காண்பவர்களுக்கு சித்திரம் விளங்கி தோன்றாது, சுவரிலே அடங்கி தோன்றும். அது மாதிரி மாயாகாரியம் என்ற கருத்திலேயே எல்லா பதங்களும் அடங்கிவிடும். இவை எனவே பித்திகை வடிவம் காண்பார்க்கு காணப்படாதாய் அதன்கண் மறைந்த சித்திர வடிவம் போல முழு பொய் எனக் கண்டு அவ்வாறு கண்ட காட்சி சலியாதிருக்க பெறின். அந்த பற்றை விட்ட நிலை, பிரபஞ்ச பற்றை விட்ட நிலை இருக்கின்றதே, அதில் அந்த ஆன்மா சலியாமல் இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப அதற்கு பிரபஞ்ச பற்று தோன்றக்கூடாது, அதில் அது சலிக்காமல் நின்றதென்றால் அந்த வைராக்கிய உணர்விலே நினைத்து நின்றது என்றால் அப்பந்தான் வந்து அந்த பிரபஞ்ச இயல்பிற்கு மாறான இயல்புடைய சிவஞான சொரூபம் இந்த ஆன்மாவுக்கு விளங்கி தோன்றும் என்றார். அவ்வாறு முழு பொய்யென கண்டு அவ்வாறு கண்ட காட்சி சலியாது இருக்க பெறின் அப்பிரபஞ்சத்திற்கு விலக்கணமான ஞானஸ்வரூபம், விலக்கணம் தான் மாறுபட்ட தன்மை, பிரபஞ்சத்திற்கு விலக்கணமான ஞானஸ்வரூபம் ஆண்டு இனிது விளங்கி தோன்றும். ஆண்டுன்னா அங்கு அந்த நிலையில் உலகப்பற்றை விட்ட நிலையில் உலகத்திற்கு மாறுபட்ட தன்மை கொண்ட ஞானஸ்வரூபம் விளங்கி தோன்றும். இந்த மாறுபட்ட தன்மையெல்லாம் பதவியை சொல்லும்போது விளக்கின ஞானஸ்வரூபம் ஆண்டு இனிது விளங்கி தோன்றும். தோன்றவே வரியார்க்கு நிதி வாய்த்துளி போல, அதாவது ஒரு வறுமையுற்றவனுக்கு நிதி கிடைத்த ஒரு நிலையில எப்படி இருக்கும், அத மாதிரி நிதி கிடைத்த விடத்து வரியார்க்கு நிதி வாய்த்துளி போல அதன்கண் பெருங்காதல் மீதூறும். அதன்கண் அந்த ஞான சுரூபத்தினிடத்திலே இந்த ஆன்மாவுக்கு பேரன்பு பெருகும். அதன்கண் பெருங்காதல் மீதூறும், மீதூறும் பெருகும். அது மீதூறவே அந்த பேரன்பு கிடைத்தா என்ன கிடைச்சிடும், ஆன்மாவுக்கு சிவத்திடம் பேரன்பு பெருகிட்டா அந்த ஆன்மாவுக்கு முத்தி இன்பம் தான். அத திருவருட்பையில ஒரு குரட்பா சொல்லியிருக்கார், இன்பத்திலே இனிய இன்பம் சிவ பேரின்பம். அது இன்றே கிடைக்குமானாலும் இன்றே கிடைக்கும், அதை அதற்குரிய அன்பு நம்மிடம் இருந்தால் என்று சொல்லுவார். அந்த அன்பு உண்டாக பெற்றால் சிவ பேரின்பம் இன்று வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று சொல்லுவார். அந்த குரட்பாவை அப்படியே எடுத்திருக்கு இங்க உரையிலே கையாண்டுள்ளார்கள். ஆமா, ஞானஸ்வரூபம் இனிது விளங்கி தோன்றும். தோன்றவே வரியார்க்கு நிதி வாய்த்துளி போல அதன்கண் பெருங்காதல் மீதூறும். இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு அந்த ஞானஸ்வரூபத்தில் பேரன்பு பெருகும் இல்லையா, மீதூறும். அது மீதூறவே இன்பில் இனிதென்றல் இன்றுண்டேல் இன்றுண்டாம் அன்பின் நிலையே அது ஆகலான். அவ் அன்பின் வழியே பேரின்பமயமாய் புகுந்து உயிரின்கண் விளங்கி தோன்றும் அந்த ஞானத்திற்கு முதலாகிய நேயம், சிவஞானத்திற்கு முதலாகிய சிவம், சிவபரம்பொருள் அந்த ஆன்மாவிடத்திலே விளங்கி தோன்றும். ஏன்னா சிவபெருமானுடைய அருளிடத்திலே ஆன்மாவிற்கு பேரன்பு பெருகின்றது. பேரன்பு பெருகிவிட்டதென்றால் அங்கே பேரின்பம் தோன்றுவதற்கு எந்த தடையும் இல்லை. இன்றே பேரன்பு தோன்றியதென்றால் இன்றே முத்தி பேரின்பமும் சித்திக்கும் என்று சொன்னக்கூடிய அந்த திருவருட்பையின் குரற்பாவினை தம்முடைய பொழிப்புறையிலேயே பொன்போல எடுத்து போற்றி எடுத்தாண்டுள்ளார் நம்முடைய உரையாசிரியர். பொதுவாக மேற்கோள் எல்லாம் விளக்க உரையிலே காட்டுவார்கள், பொழிப்புறையிலே ஒரு மேற்கோளை காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த குரட்பாவின் கருத்து இந்த விருத்தத்திலே பின்னி பிணைந்துள்ளது என்பதைத்தான் இங்கே நம்முடைய மாதவ சிவஞான விதிகள் நமக்கு காட்டி வருகின்றார்கள். ஆக இவ்வாறு மிக அருமையாக, ஏனென்றால் இந்த பாடலிலே சொல்லக்கூடிய அந்த வைராக்கியத்தையும் அந்த சிவஞான வேட்கையையும் தமக்கு அனுபவமாக உடைய குருமூர்த்திகள் தொன்று தொட்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆதினத்திலே உபதேசம் பெற்றவர்கள், அந்த ஆதினத்திலே குரு உபதேசம் பெற்று இந்த ஆதின குருமூர்த்திகள் அடைந்த அனுபவத்தை தாவம் பெற்றவர்கள் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் ஆகையினாலே இந்த பாடலுக்கெல்லாம் அவர்களால் எளிதாக தெளிவாக திறம்பட உண்மை பொருளை உணர்த்த முடிகின்றது. அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் உரை சொல்ல முடியுமே ஒழிய கல்வி ஞானத்தை மட்டும் கொண்டுள்ளவர்களால் சொல்ல முடியாது. ஆகையினாலே இதுல விசேட உரையில சொன்னார்கள், அதை பார்க்கலாம். நாம் அந்த பைசாச போனத்தை விட எண்மடங்கு ஏற்றமுடைய அட்டமாசித்தி அதை சொல்லக்கூடிய பகுதி, அட்டகுணம் எட்டு சித்தி கோகநதன் என்றது. பைசாசபதத்தின் அட்டமாசித்தியை நோக்கி எண்மடங்கு ஏற்றமாகிய அட்டசித்தியுடைய பிரம்மபதம் என அதன் பெருமை கூறியவாறு, ஐயா பிரம்மபதம்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம் ஆசிரியர், அதை ஏன் எட்டு சித்தி அட்டகுணம் எட்டு சித்தி கோகநதன் சொல்லியிருக்க, கோகநதன் என்றால் பிரம்மா, அது ஆகுவேரா பிரம்மாவுடைய பதத்தை குறிக்குது. அப்ப கோகநதன் மட்டும் சொல்லிருக்கலாம் இல்லையா, அட்டகுணம் எட்டு சித்தி கோகநதன் இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லியிருக்காருன்னா அது சும்மா பிரம்மபதம்னா அது ஏதோ ஒரு பதம் நம்ம நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அட்டமாசித்திகளை உடைய பதம், அட்டமாசித்தி வேற உலகங்கள்லயும் இருக்கு, அவற்றை விடவும் என் மடங்கு ஏற்றமுடைய, ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்ல, என் மடங்கு ஏற்றமுடைய அட்டமாசித்திகளை உடைய பதம் பிரம்மபதம். அந்த பிரம்மபதமும் வேண்டாம் என்ற ஒரு வைராக்கியம் இந்த ஆன்மாவுக்கு வரணும். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் என்று சொல்லி திருவாசகர் சொல்லுவார் இல்லையா, அந்த பதங்கள்லாம் வேண்டாம் சொல்லுவார். ஆகவே அந்த நிலை இங்க சொல்லியிருக்கின்ற அதுதான் அந்த அட்டகுணம் எட்டு சித்தியெல்லாம் பொழிப்புறையில வந்து வெளிப்படையா அங்க பொருள் விளக்கல, அதனால இங்க விசேட உரையில பொருள் சொன்னார்கள். கோகநதன் ஆகு பெயர், கோகநதன்